ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. லலிதா சகஸ்ரநாமம் 23வது நாம. பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோரபுவே நமஹ. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, பத்மராகம் என்னும் சிவப்பு கல்லினால் செய்யப்பட்ட கண்ணாடியை விட அதிசயமான கண்ணங்களை உடையவள். அம்பாளுடைய கண்ணங்கள் வந்து பளிங்கு கற்கள் போல வழவழப்பாகவும் கண்ணாடி போல பிரதிபிம்பம் காட்டுவதாகவும் உள்ளன. அம்பாளுடைய சரீரம் சுயமாகவே ஒரு சிவந்த நிறம் உள்ளது. அதனால் அம்பாளுடைய கண்ண பிரதேசமும் சிவப்பாக இருக்குது. அதுவும் கண்ணாடி போல பிரதிபிம்பத்தை காட்டுற மாதிரி இருக்கிறதுனால சிவந்த கண்ணாடி போல இருக்கான். அது எப்படி இருக்குன்னாக்க, அம்பாளுடைய அந்த செம்மையினால் சிவப்பாயும் அந்த கண்ணங்கள் தோன்றுவதால் சிவப்பு ரத்தனத்தினாலான கண்ணாடியும் வென்றவை போல் உள்ளன கண்ணங்கள் அப்படின்னு இந்த நாமால் அம்பாளுடைய கண்ணங்களை பற்றி இந்த வாக்தேவதைகள் ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணுறா. அடுத்த நாம நவவித்ரும பிம்பஸ்ரீ நெக்காரி ரதனச்சதாயே நமக. இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க, புதியதான பவழம் கோவைப்பழம் இவற்றின் காந்தியை வெல்லும் அழகான உதடுகளை உடையவள் அப்படின்னு அர்த்தம். தேவியோட உதடுகள் வந்து இயற்கையாகவே ரொம்ப சிவந்த நிறமானது. செம்மையான பொருள்களில் சிறந்தவை பவழமும் கோவைப்பழமும். இந்த ரெண்டையும் வெல்லும்படியான சிவப்பான அதரங்களுக்கு அம்பாள் வந்து பாத்தியதாரா. அந்த மாதிரி அம்பாளுடைய அதரங்கள் சொல்லக்கூடிய அந்த உதடுகள் சிவந்த நிறமாக பவழத்தையும் கோவைப்பழத்தையும் வெல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கான் அப்படின்னு இதில் வந்து அந்த வாக்தேவதைகள் ரொம்ப அழகாக அம்பாளுடைய அந்த அதரங்களை உதடுகளை வர்ணனை பண்ணுறா. ஆதிசங்கர் பகவத்பாதாலும் சௌந்தரலகரில் ஒரு ஸ்லோகத்தில் அம்பாளுடைய அதரங்களை பற்றி சொல்லியிருப்பார். அது எப்படின்னாக்க, கோவைப்பழத்தை தான் வந்து உதாரணமாக சொல்லியிருப்பார். ஆனால் அது தேவலோகத்தில் உள்ள ஒரு கோவைப்பழமாக சொல்லியிருப்பார். அது சிவந்த நிறமாக இருக்காது, அது ஸ்வயத்திலேயே ஸ்படிகம் போன்ற ஒரு வெளிர் நிறமாக இருக்கும், வெளுப்பு நிறமாக இருக்கும். அந்த தேவஸ்ரீகள்லாம் அந்த பழத்தை விரும்பி உண்ணக்கூடியவா. அம்பாளுக்கும் அந்த பழமானது பரிமாறப்படுறது, அம்பாள் அதை புசிக்கிறதுக்கு எத்தனிக்கிறா. அப்போது அம்பாளுடைய அந்த உதட்டில் அந்த கோவைப்பழமானது பட்டு அம்பாளுடைய அதரத்தினுடைய சிவந்த நிறம் அந்த கோவைப்பழத்தில் பிரதிபலிக்கிறதான். கோவைப்பழமும் வெளியிருக்க ஒரு நிர்மலமான ஸ்படிகம் போல உள்ள அந்த கோவைப்பழமானது அம்பாளுடைய அதரத்தில் ஒரு சிவப்பு வர்ணத்தை வாங்கிட்டு அதுவும் சிவந்த வர்ணமாக பிரகாசிக்கிறது அப்படின்னு ஆதிசங்கர் பகவத்பாதர் சௌந்தரர் சொல்லியிருப்பார். அம்பாளுடைய அதரங்களை பற்றி அவர் அவ்வளோ அழகாக வர்ணனை பண்ணியிருப்பார். இதிலையும் இந்த நாமாலையும் அந்த வாக்தேவதைகள் அம்பாளுடைய அந்த அதரத்தை சிவந்த வர்ணமாகவும் கோவைப்பழத்தையும் பவழத்தையும் வெல்லக்கூடிய ஒரு சிவந்த வர்ணமாக அந்த அதரங்கள் இருக்கிறதாகவும் ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணுறா. அடுத்த நாம சுத்த வித்யாங்குராகார துஜபங்கி துயோஜ்வலாயே நமக. அதாவது இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னன்னாக்க, சுத்த வித்தியின் முளைகள் போன்ற இரு பல்வரிசைகளால் ஒளிமிக்க தோற்றம் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். இதில் சுத்த வித்தை அப்படிங்கிறது மிகவும் சிறந்ததான சோடசாட்சரி மந்திரம். அதில் 16 எழுத்துக்கள் இருக்கும். அதாவது 16 எழுத்துக்களும் பீஜங்கள்னு சொல்லப்படும். பீஜங்கள் அப்படின்னா விதைகள் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு விதையும் முளைத்து 2 கூறாக பிளக்கும். ஒவ்வொரு பீஜமும் விதைன்னு சொல்லப்படுறது இல்லையா, அது வந்து விதைனா ரெண்டாக பிளக்கும். அந்த பிளந்து மேலும் கீழுமாய் பிரிந்து நிற்பதால் இந்த வரிசையை பற்களை போல காணப்படுகிறது தான். அது அந்த சோடசாட்சரி மந்திரமானது 2 பிளந்து 16 அட்சரமாக இருக்கிறது, 32 ஆகிறதுனால அது அம்பாளுடைய பற்களுடைய மேல் வரிசையாகவும் கீழ் வரிசையாகவும் அழகாக சொல்லப்படுறது. இந்த சூட்சமாக என்ன சொல்லப்படுறா அப்படின்னாக்க, இது சோடசாட்சியம் மற்றும் மந்திரத்தினுடைய ஒரு தத்துவார்த்தமான ஒரு நாமா. இந்த சோடசாட்சிய மந்திரத்தை வந்து உபதேசம் பெற்ற பிறகுதான் அந்த உபாசகன் 32 தீட்சைகளுக்கு அதிகாரத்தை ஏற்படுத்திக்கிறானா அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் இங்கே வந்து சுத்த வித்தியின் முளைகள் போன்ற இரு பல்வரிசைகளால் ஒளிமிக்க தோற்றமுடையவளா அம்பாளை இந்த வசிஞாதி அஷ்டசித்திகள் அஷ்ட வாக்தேவதைகள் ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணுறா. இதில் சூட்சமாகவும் அம்பாளுடைய அந்த மூலமந்திரமான சோடசாட்சரி மந்திரத்தை அந்த 16 நாமாவானது எப்படி 32 அட்சரமாக பிரியறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறா. இதில் தான் அதனால தான் இது வந்து த்விஜ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த நாமாவில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து நாம கற்பூர வீடிகா மோத சமாகர்ஷி திகந்தராயே நமஹ. இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க, கற்பூர வீடிகா என்கிற தாம்பூலத்தின் நறுமணத்தால் தன் வசம் இழுக்கப்பட்ட திக்குகளை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இந்த அஷ்ட திக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டதிக்பாலகர்கள் அம்பாள் வாயில் தரிச்சிக்கக்கூடிய அந்த தாம்பூலத்தை, அந்த தாம்பூலத்தின் நறுமணத்தை வந்து சுவைக்கிறதுக்கு அம்பாளை நோக்கி சூழ்ந்து போட்டி போட்டுனு வராளாம் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறார். அந்த நறுமணத்தை சுவைக்க முயற்சி செய்வதாயும் அல்லது நறுமணம் இந்த எட்டு திக்குகளையும் தன்வசம் இழுக்கிறதாயும் சொல்கிறார். அவளாவே அந்த திக்பாலகர்களெல்லாம் அம்பாளை நோக்கி வர்றதாகவும் சொல்லப்படுறா. அம்பாளுடைய அந்த தாம்பூலத்தினுடைய மகிமையை தெரிஞ்சுட்டு அந்த சுவைக்காக அவள்லாம் அந்த நறுமணத்துக்காக அவள் அம்பாளை நோக்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாமால அழகாக சொல்லப்படுறது. இதே தான் இன்னொரு நாமாலையும் வந்து அம்பாளுடைய அந்த தாம்பூலத்தை பற்றி அனுசரிக்கிறார். அதாவது தாம்பூல பூரித மகி அப்படிங்கிற நாமாவும் பின்னால் சொல்லப்படுறது. ஆச்சாரியால் அதாவது ஆதிசங்கரோகத்பாதாலும் அம்பாளுடைய அந்த தாம்பூல மகிமையை ஒரு ஸ்லோகத்தில் வந்து அனுசரிச்சிருப்பார். அதாவது அம்பாளுடைய புதிதாக அம்பாள் காலில் தெரிச்சுட்டுருக்க மருதாணி, ஈரம் காயாத மருதாணியை வந்து அலம்பி ஒரு ஊமையான ஒரு ஒரு பக்தனுக்கு அவள் வந்து அந்த மருதாணி ஜலத்தை பருகிறதுக்கு கொடுப்பாளாம். அது அவனை வந்து பேச வச்சு அந்த ஊமையை தன்மையை போக்கி அவனை ஒரு பெரிய கவித்துவனாக ஆக்குமா. கவித்துவம் அவன் படைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டேஷனாக அவனை ஆக்கினதா ஒரு ஸ்லோகத்தில் அனுசரிச்சிருப்பார். அது சரஸ்வதி தேவியருடைய தாம்பூலம் தரிக்கப்பட்டு அது அந்த ஊமைக்கு கொடுக்கப்பட்டு அவன் வந்து பேச ஆரம்பித்தான் அப்படிங்கிற மாதிரி இதில் வர்ணிச்சிருப்பார். அந்த மாதிரி இந்த தாம்பூல மகிமையை, அம்பாளுடைய தாம்பூல மகியை இங்கே அந்த வசனியாதி வாக் தேவதைகள் ரொம்ப அழகாக இந்த நாமால எடுத்து சொல்கிறார். அடுத்த நாம நிஜசல்லாப மாதுரிய வினிர்பர்ஷித கச்சபியை நமக. அதாவது தன்னுடைய பேச்சின் இனிமையினால் கச்சபி எனப்படும் சரஸ்வதி தேவியோட வீணையையும் வென்றவள் அப்படின்னு இந்த நாமாவுடைய அர்த்தம். இந்த நாமா மாதிரியே சௌந்தரநகரிலும் ஆதிசங்கர் பகவத்பாதால் ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருப்பார். அம்பாள் தர்பாரில் உட்கார்ந்துருக்கா, அதில் கச்சபி அப்படிங்கிற வீணையை சரஸ்வதி தேவி அம்பாளை மகிழ்விக்கிறதுக்காக வாசிக்கிறா. சபையில் எல்லா தேவர்களும் உட்கார்ந்துருக்கா. அம்பாள் ரொம்ப சலாகிச்சு அந்த வீணையோடைய நாதத்தை கேட்டு நடுவில் சபாஷ் அப்படிங்கிற ஒரு சொல்லை உதிர்ப்பா. அந்த சொல்லானது வீணையோடைய நாதத்தோட மிகவும் மதுரமாக இருக்கும். சரஸ்வதி தேவியே அம்பாளுடைய அந்த பேச்சுக்கு மயங்கி இனிமேல் நம்ம வீணை வாசித்தாக்கா நம்மளுடைய வீணைக்கு எந்த விதமான மதிப்பு இருக்காது, அந்த வீணை யாரும் கேட்க மாட்டா வீணையோட நாதத்தை. அம்பாளுடைய அந்த ஒரு சொல்லே இவ்வளவு மதுரமாக இருக்கும்போது அம்பாள் தொடர்ந்து ஒரு வார்த்தைகளை உதிர்த்தாக்க அது நம்மளுடைய வீணைக்கு ஒரு இழுக்காக போயிடும் அப்படின்ட்டு வீணையை வந்து உரையில் போட்டு மூடி வச்சுட்டு அம்பாள் ஏதாவது வேறு ஏதாவது வார்த்தைகள் பேச மாட்டாளா அப்படின்னு சரஸ்வதி தேவியும் அங்குள்ள சுற்றி இருந்த தேவர்களும் அம்பாளையே பார்த்துட்டு இருந்தாலாம். அந்த மாதிரி அந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கர் பகவத்பாதால் அம்பாளுடைய அந்த பேச்சின் இனிமையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் அம்பாளுடைய அந்த பேச்சின் இனிமையால் கச்சபி எனப்படும் சரஸ்வதி தேவியுடைய வீணையும் அந்த இசையும் அம்பாளுடைய பேச்சு வெல்லத்தகுந்ததாக இருந்தது அப்படின்னு இதில் வசன்யாதி வாக்தேவதைகள் அழகாக வர்ணிக்கிறார். அடுத்த நாம மந்தஸ்மித பிரபாபுர மஞ்சத் காமேசமானசாயை நமக. இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க, தனது புன்சிறப்பின் பிரவாகத்தில் காமேஸ்வரருடைய மனதை முழுகச் செய்தவள் அர்த்தம். ஸ்மித அப்படின்னா புன்சிரிப்புன்னு அர்த்தம். அதாவது பற்கள் தெரியாமல் ஒரு மெரியதான சிரிக்கக்கூடிய சிரிப்பு தான் புன்சிரிப்புன்னு பேர். அதிலும் மந்தஸ்மித அப்படின்னாக்க இன்னும் விசேஷமான மென்மையானது அப்படின்னு அர்த்தமா. மஞ்சத் அப்படிங்கிற சொல்லுக்கு மூழ்கி கொண்டு இருக்கும் அப்படின்னு பொருள். அதாவது மூழ்கிய பொருள்னு சொல்ல முடியாது, மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய பொருள் அர்த்தம். காமேஸ்வரருக்கு தேவியோட புன்னகையில் அந்த ஒளியில் மூழ்கும்போது அதை விட்டு வெளியே வர வேண்டாமே அப்படிங்கிற எண்ணம் எழுறது. ஆனால் அந்த புன்னகையிலே மூழ்கிட்டாக்க இதர அவயங்களில் சுதந்திரத்தை அனுபவிக்க என்ன செய்வது அப்படின்னு ஒரு ஆசையும் இருக்கான். அதனால் மூழ்கி கொண்டிருக்கும் அப்படின்னு இந்த நாமால் அந்த காமேஸ்வருடைய மனசானது மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனது அப்படின்னு இதில் சொல்லப்படுறது. அதை அவ்வளோ அழகாக வந்து இந்த வசினியாதி வாக்தேவதைகள் அம்பாளுடைய அந்த புன்னகைக்கு காமேஸ்வரன் எப்படி வந்து மனதை வந்து பறிகொடுத்தார், அது வந்து எப்படி அந்த புன்னகையில் அவர் மூழ்கின்றிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இதில் வர்ணனையோடு வளர்க்குறா. அடுத்த நாம அநாகலித சாதிருஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதாயே நமஹ. இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க, யாராலும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத முகவாய்க்கட்டையின் அழகினால் பிரகாசிப்பவள், வாக்தேவதைகளாலேயே ஒப்புவமை கூற முடியாத முகவாயின் அழகு விசேஷம் இதில் சொல்லப்படுறது. இதில் மறுபடியும் ஆதிசங்கர பகவத் பாதால் சொன்ன அந்த சௌந்தரலகிரிக்கு தான் நம்ம வரணும். சௌந்தரலகிரி ஒரு ஸ்லோகத்தில் அம்பாளுடைய முகவாய்க்கட்டையை ஆதிசங்கர பகவத் பாதால் வர்ணிக்க ஆரம்பித்து அந்த முகவாய்க்கட்டைக்கு உபமானமாக எதையும் சொல்ல முடியாமல் கடைசியில் அந்த முகவாய்க்கட்டையோடய அழகு அந்த அழகுக்கு தான் சமானமானது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு பண்ணுவார். அந்த மாதிரி இதுலேயும் அந்த வாக்தேவதைகள் யாராலும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத முகவாய்க்கட்டையின் அழகு அப்படின்னு இந்த முகவாய்க்கட்டை சொல்கிறா. அதனால் இந்த நாவாவை அதே மாதிரியே வந்து எல்லாரும் வந்து அனுசரிக்கும்படி வேண்டிக்கிறா. அந்த வாக்தேவதைகளும் வாக்தேவதைகளாலேயே ஒப்புவமை கூற முடியாத முகவாயின் அழகு அந்த விசேஷம் அப்படின்றத அவர் நிறைவு செய்கிறார். இந்த மேலே சொல்லப்பட்ட நாமாக்களுடைய தத்துவம், மந்திரம், நாமாவின் தாத்பரியம் இதெல்லாம் பார்க்கலாம். பத்மராக சிலாதர்ச பரிபாவி கபோலுபுவே நமக. இதில் தத்துவமாக என்ன சொல்லப்படுதுனாக்க, அம்பாளுடைய சிவந்த வர்ணமான கண்ணங்கள், மாணிக்கக்கல் சொல்லக்கூடிய சிவப்பு கல்லாலான கண்ணாடி, மந்திரம் வாக்பவ கூடம் தான். இதனுடைய தாத்பரியம், இந்த நாமாவுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்க, சகல வித்யா தத்துவம் கண்ணாடியில் பிரதிபிம்பம் போல சுயமாக பிரகாசிக்கும். அடுத்த நாம நவவித்ரும பிம்பஸ்ரீ நெக்காரி ரதனச்சதாயே நமக. இதில் தத்துவமாக அம்பாளுடைய அதரங்கள் சொல்லப்படுறது. பவழம் அப்படிங்கிற மணியும் கோவைப்பழம் அப்படிங்கிற பழமும் உருவமாக சொல்லப்படுறது. மந்திரம் வாக்பவ கூடம் தான். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்க, சர்வ சமிருத்தியோடு கூடிய அருள் சித்திக்கிறது. அடுத்த நாம சுத்த வித்யாங்குராகார துஜபங்கி துவயோஜ்வலாயே நமக. இதில் அம்பாளுடைய இரு பல்வரிசைகள் குறிப்பிடப்படுறது தத்துவமாக. சுத்த வித்தியான சோழசாட்சிய மந்திரம் 16 எழுத்துக்கள் சொல்லப்படுறது. த்விஜ அப்படிங்கிற இரண்டு பிறப்பை பற்றி சொல்லப்படுறது. இதனுடைய மந்திரம் அதே வாக்பவ கூடம்தான். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்க, 32 தீட்சைகள் முதலியவற்றில் அதிகாரத்தை ஏற்படுத்தி கொள்ளலாமா. இந்த நாமாவை சரிவர சொல்கிறதுனால 32 தீட்சைகள் முதலியவற்றில் அதிகாரம் ஏற்படும் அப்படிங்கிறார். அடுத்த நாம கற்பூர வீடிகா முத சமாகர்ஷி திகந்தராயி நமக. இதனுடைய தத்துவம் என்னென்னாக்க, கற்பூர வீடிகா அப்படிங்கிற நறுமண தாம்பூலம் மேலும் அஷ்டதிக்குகளை உருவப்படுத்துகிறார். இதனுடைய மந்திரமானது வாக்பவ கூடம்தான். தாத்பரியம் நாவில் சரஸ்வதி தேவி சிரவாசம் செய்யபடி அருளுமா இந்த நாமாவானது. அடுத்த நாம நிஜசல்லாப மாதுரிய வினிர்பர்ச்சித் கச்சபி நமக. அதாவது இதில் தத்துவமாக என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, தேவியோடைய இனிமையான பேச்சு, கச்சபி எனப்படும் சரஸ்வதியோட வீணை உருவப்படுத்தப்படுறது. மந்திரம் வாக்பவ கூடம்தான். இதனுடைய தாத்பரியம் என்னன்னாக்க, பரமாத்ம தத்துவத்தையும் மதுரமான பேச்சையும் வாக்விலாசத்தையும் அருளக்கூடியதான் இந்த நாமாவுடைய அருளி செய்தல் நிலை. அடுத்த நாம மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜ காமேச மானசாயே நமக. இதில் தத்துவமாக என்ன சொல்லப்படுறது, தேவியோட புன்சிரிப்பு காமேஸ்வரனுடைய மனது உருவப்படுத்தப்படுறது. இதனுடைய மந்திரம் வாக்பவ கூடம். இதனுடைய தாத்பரியம் என்னென்னாக்க, சர்வலோகமும் வசமாகக்கூடிய சித்தியை அருளக்கூடியதான். அடுத்த நாமாவானது அநாகலித சாதிருஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதாயே நமக. இதில் தத்துவமாக சொல்கிறது தேவியுடைய முகவாக்கட்டை. இதனுடைய மந்திரமானது வாக்பவ கூடம்தான். இதில் சகல கலைகளும் சுயமாக பிரகாசிக்கக்கூடிய விஷயத்தை அருளக்கூடியது இந்த மந்திர இந்த நாமாவுடைய தாத்பரியம். மேலும் இந்த நாமாவோட அம்பாவுடைய வாக்பவ கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கழுத்துக்கு மேற்பட்ட பகுதி, அதாவது சிரசு முழுவதுமான ஒரு வர்ணனை நிறைவேறுகிறது. இந்த நாமாக்கள்லாம் நம்ம வந்து இந்த வசினியாதி அஷ்டசித்திகள் எப்படி ஒரு தத்துவார்த்தமாக எப்படி வந்து இதை வந்து ஒரு துணியோடு சொல்லியிருக்காளோ அதே நடையிலே நம்ம வந்து இந்த நாமாக்கள் எல்லாம் ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.